പരലോക പിതാവേ, ഞങ്ങൾ പരമത്തകപ്പെട്ട നമ്മുടെ കണികൾ എങ്കിൽ മേലെ നോക്കമായിരിക്കത്തേക്കായി സ്തോത്രം. എന്നാലും സിദ്ധം ചെയ്യപ്പെടട്ടും. നമ്മുടെ നാമങ്ങൾ മധ്യയിലെ പരിശുദ്ധപ്പെടട്ടും. വാർത്തകളെ അനുപ്പി എങ്ങളെ കുടമാക്കുക. നമ്മുടെ ആവിയാനവർക്ക് വിട്ടുകൊടുക്കിറോം. എങ്ങളെ ഒപ്പുകൊടുക്കിറോം. യേശുവിന്റെ നാമത്തിൽ വേണ്ടിക്കൊണ്ട് നല്ല പിതാവേ, ആമേൻ. രണ്ടാമത് അധികാരം, മത്തേയു സുവിശേഷം രണ്ടാമത് അധികാരം, അതിലെ ഓട്ടിലിരുന്ന് 10 വരെയും ആശയം.
ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனுடைய கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆகாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலி ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இது கிறிஸ்துமஸ் காலமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை ஒட்டி ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம் சொல்லி ஆண்டவருக்குள்ளே விரும்புகிறேன். யோவான் 3:16 சொல்லுறபடி, தேவன் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளிறது கிறிஸ்துமஸ் ஆகும். கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் ஈவு என்று அர்த்தமா, கிவிங், கொடுத்தல் என்று பொருளாகும். தேவன் தன்னத்தில் இருந்த பொன்னே பொருளையும் அல்ல, தன்னத்திலிருந்த ஒரே பேரான குமாரனே டபக்காக தந்தது அல்லது அனுப்பினது கிறிஸ்துமஸ் ஆகும். இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பருண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க முறைந்தபடியே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். விண்ணையும் மண்ணையும் இணைக்கிற பாலமாக அல்லது பாலகனாக யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து ஓடுகிற வேளையிலே, அவன் பெத்தேலிலே இரவு படுக்கு ஒரு கல்லை தன் தலைக்கிலே வைத்து அவன் படுத்து நித்திரையாக இருக்கும் பொழுது அவனுடைய சொப்பனை கண்டார். அந்த சொப்பனத்தில் ஒரு ஏடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏடி பூமியிலிருந்து வானத்திலே முட்டுகிறது. தேவ தூதர்கள் அதில் ஏறி இறங்குறதை அவன் பார்த்தாடு சொல்லி சொல்ல எழுதப்பட்டு. சோ அந்த ஏடி ஆண்டவர் இயேசுதான். ஏனென்றால் விண்ணையும் மண்ணையும் இணைக்கிற பாலமாக தேவகுமாரன் இயேசு இந்த உலகத்திலே மனுஷகுமாரன், தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். The word became flesh, வார்த்தை மாமிசமாகி குறித்த காலத்தில் குறித்த இடத்தில் தீர்க்கமாக திட்டமாக இருந்த தேவனுடைய வசனம் தீர்க்க தரிசனமானது வார்த்தையானது குறித்த காலத்திலே பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து நாமத்திலே இறங்கி வந்தது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவே கிறிஸ்துமஸ் ஆகும். ஆகவே இந்த உலகம் இன்றைக்கு 2000 அதிகமான கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடிது. 2000 அதிகமான கிறிஸ்துமஸ் உலகம் கண்டுடுது. நாமும் ரட்சிக்கப்பட்டதில் இருந்து பல கிறிஸ்துமஸ் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய சில காரியங்கள் சத்தியங்கள் உண்டு. உலகத்தவர்கள் போல நாமும் நடந்திடக்கூடாது, வாழ்ந்திடக்கூடாது. என நம்மை தேவன் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய ஜனங்கள். நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நாமும் உலகத்தவர்கள் போல வாழ்ந்திராமல், உலகத்தவர்கள் போல மிகப்படுகிறாதபடி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்றதை நம்முடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் நடந்து வாழ்ந்து தேவனுக்கு மகிமையாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு காலத்தில் நாம எப்படியோ வாழ்ந்தோம், ஆனா இன்றைக்கோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஆகவே தேவ ஆவியோட உணர்த்துதலோடும், தேவ ஆவியோட வலிதத்தலோடும், தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே, தேவனுடைய டைரக்ஷன்ல வாழ நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புறது அந்த நட்சத்திரத்தை குறித்து பார்க்கலாம் நான் விரும்புகிறேன். பல தடவைகள் நான் இந்த நட்சத்திரத்தை குறித்து பேசியிருக்கிறேன். ஆனா இது பொருத்தமான நேரம் காலமாக இருக்கிறபடியால் இதை குறித்து பேசுறது சாலை சிறந்தது என்று விரும்புகிறேன். கத்தருக்குள்ள ஆண்டோட நாமத்துக்கு மகிமை உண்டான. திரும்ப ஒரு தடவை அந்த வசனத்திற்கு படியுங்க. 2:9-10 படியுங்க.
ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது.
பிள்ளை இருந்த இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றிருக்குது. நல்ல நெவிகேஷன். பிள்ளை இருக்கிற இடத்தை காட்டுவதற்கு அந்த நட்சத்திரம் அவர்களை டைரக்ட்படியிருக்குது. அடுத்த வசதப்படி
நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இன்றைய செய்தியின் தலைப்பு தி ஸ்டார். We are going to meditate the word of God today under the title of the star. அந்த நட்சத்திரம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தேவன வசனத்தை செய்தியை நாம் சுருக்கமாய் பார்க்க போறோம். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். சரி, என்னை கவனிங்கள். வானத்திலே ஏராளம் நட்சத்திரங்கள் உண்டு. அதே போல பூமியிலும் நட்சத்திரங்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. புட்போலில் ஒரு மனிதன் சிறந்து விளங்கினார். உடனே அவர் என்ன சொல்றாங்க, புட்போல் ஸ்டார் என்று சொல்றார். சினிமாவில் ஒரு மனிதன் சிறந்து விளங்கினால் அவரை பார்த்து சினிமா ஸ்டார் என்று சொல்றாங்க. டிவி ஷோவில் சிறந்து விளங்கினா அவரை டிவி ஸ்டார். இப்படி பல ஸ்டார் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு சொல்ற கேளுங்க, வானத்தில் இருக்கிற ஸ்டார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் விழுந்து போகும். எப்பொழுதுன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு வருவதற்கு முன்பாக. இதை குறித்து மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்றார். அதை ஒரு பார்க்கல. மார்க்கு 13 சீக்கிரம் 13:24-25 நினைக்கிறேன். ஒரு சீக்கிரம் படிங்க. மார்க்கு 13:24-25 தன்னுடைய வருகை குறித்து இயேசு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை அங்கே குறிப்பிடுறது நாம பார்க்கக்கூடியதா இருக்குது. படி.
அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்துக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும்,
சூரியன் அந்தகாரப்படும்,
சந்திரன் ஒளிகொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும்.
சூரியன் ஒளிகொடாதிருக்கும், சந்திரனும் அப்படி இருக்கும், அதே நேரத்தில் நட்சத்திரங்களும் என்னவாம் விழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் நேரம் வரும்பொழுது விழுந்து இல்லாமல் போயிடும். பூமியில் இருக்கிற நட்சத்திரங்கள் எனப்படுபவர்களும் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடுவார்கள். பட் ஐ டெல் யூ பீப்பிள், நாம தான் சத்தியத்தை பற்றி நான் சொல்றேன், வி ஆர் த ரியல் ஸ்டார் ஆஃப் கிரைஸ்ட். தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கு முன்பாக பெய்யான நட்சத்திரங்களுடைய சத்தியின்படி நான் உங்களை சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இதை குறித்து தான் நாம பார்க்க போறோம். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 13 43 சத்துருக்கப்படிங்க. மத்தேயு 13:43 இருக்கப்படிங்க.
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
சரி பாருங்க, பொறுங்க. சோ இப்ப கவனிங்க, நீங்களும் நானும் தான் தேவனுடைய பிள்ளைகள் தான், என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற மெய்யான நட்சத்திரங்கள் சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். இதை குறித்து நான் விளக்கிற பின்பாடு பாருங்க. சோ ஆகவே ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து, டெண்டுக்குள்ள இருந்த ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமை வெளியில் வான்னு சொன்னார். வெளியில ஆபிரகாம் வந்தபோது ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே வானத்தை அண்ணாந்து பார், அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு, இவ்வளவாய் உன்னுடைய சந்ததியை நான் பெருகப்படுவேன் சொல்லி சொல்றார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு அறிவுமாறு நான் சொல்றதை கேளுங்க, இன்னைக்கு விஞ்ஞானமும் அறிவும் இவ்வளவு வளர்ந்து பெருகி போய்விட்டாலும் இன்றைக்கும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி தொகையேற்ற விஞ்ஞானத்தினாலும் முடியாம இருக்கு. அவ்வளவு திரளான நட்சத்திரங்களை ஆண்டவர் வானத்தில் வைத்திருக்கிறார். இவ்வளவு அறிவு பெருகி போய்விட்டாலும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி தொகையிட இன்றைய விஞ்ஞானத்தினாலும் முடியல, மனித அறிவினாலும் முடியல. பாருங்க, அவ்வளவு திரளான நட்சத்திரங்களை ஆண்டவர் வானத்திலே வைத்திருக்கிறார். இதை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்றார் தெரியுமா? 47
அவர் நட்சத்திரங்களில் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார்.
திருப்பப்படி,
அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை
எண்ணி, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி
அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார்.
எப்படி இருக்கு? விஞ்ஞானத்தினால் நட்சத்திரத்தை எண்ணி தொகையிட முடியல. ஆனா வேதம் சொல்றது, நம்முடைய தேவனோ நட்சத்திரங்களை எண்ணி தொகையிட்டு அவைகளை பெயரிட்டு அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். சரி, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்பட்ட சோ நட்சத்திரம் வானத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நட்சத்திரத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது மூன்று காரியங்களை இந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் நாம் பார்த்து நாம் செபித்து நாம் முடிக்கப் போகிறோம். ஒன்று எனக்கு தெரிந்தது என்னவென்றால், வாய்ப்பேசாத ஜீவர் இல்லாத ஒரு நட்சத்திரத்தை கூட தேவன் பயன்படுத்த முடியுமாக இருந்தால், தன்னுடைய பிள்ளைகளாக எதையும் உன்னையும் அவர் பயன்படுத்துறது பாவிக்கிறது எவ்வளவு நிச்சயமாகும். இந்த 6 நாம பார்க்கும் பொழுது கானானியோடு நடந்த, இஸ்ரவேலுக்கு கானானியோடு நடந்த யுத்தத்தில் அங்கே ஒரு வசனம் சொல்றது, நட்சத்திரங்கள் அதை படித்து ஆச்சரியப்பட்டேன், நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில இருந்து தங்கள் ஸ்தானங்களில இருந்து சிசேராவோடு கானானிய ராணுவ தளபதியோடு யுத்தம் பண்ணிட்டு எழுதப்பட்டிருக்கு. சோ வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கொண்டு கூட தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை பார்த்து படித்து ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அறிவானவர்களே, அவைகள் தேவனுடைய கருத்தின் கிரியைகள். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாட்டும். சரி போகட்டும், இன்னைக்கு நாம் செய்திக்குள்ள போறோம். இன்னைக்கு இந்த சாஸ்திரிகளை டைரக்ட் பண்ணுவதற்காக, அவர்களை ஆண்டவர் இயேசு பிறந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்காக ஆண்டவர் ஒரு நட்சத்திரத்தை பயன்படுத்தினார், பாவித்தார் சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இந்த சாஸ்திரிகளை டைரக்ட் பண்ணின இந்த நட்சத்திரத்தில் இருந்து, இந்த கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த நட்சத்திரத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்கள், சத்தியங்கள் உண்டு. அதை பார்த்து படித்து நாம் ஒப்பு கொடுத்து செபித்து நாம் கடந்து சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப கவனிங்க. சோ நட்சத்திரம் சொன்னால் முதலாவது நாம் என்ன நினைப்போம், அல்லது எண்ணத்தை பார்க்கிறோம், எண்ணத்தை வானத்திலிருக்க நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது நாம் முதலாவது அது எண்ணத்தை பார்க்கிறோம். நம்பர் 1, முதலாவது நட்சத்திரம் என்றால் அது பிரகாசிக்க வேண்டும். சோ பிரகாசம் பிரகாசிக்காதது நட்சத்திரம் இல்ல. நட்சத்திரம் என்றால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்க வேண்டும், அவைகள் பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தேவன் வானத்திலே அவைகளை வைத்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. இத ஒரு வசனம் படிங்க, ஆதியாகமம் 1:3. சீக்கிரப்படி ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 16-17 பாருங்க. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 16-17 இதை குறித்து நாம் படி பார்க்கிறோம்.
தேவன் பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும்.
சரி, நட்சத்திரங்களை, சந்திரனை, சூரியனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கி அடுத்த வசனத்தை என்ன சொல்லிருக்க, அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்க கடவுது. அப்படியானால் நட்சத்திரங்களை தேவன் உண்டாக்குனதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம், அவைகள் பூமியில் என்ன செய்யணும், பிரகாசிக்க வேண்டும். ஆகவே நட்சத்திரம் என்று சொன்னால் முதலாவது நாம் பார்க்க வேண்டிய, படிக்க வேண்டிய, கண்டுகொள்ள வேண்டிய, கவனிக்க வேண்டிய முதலாவது காரியம் நட்சத்திரம் என்றால் அது பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அறிமானவர்களே, ஒரு நட்சத்திரம் பிரகாசத்தை இழந்துட்டா, அதன் ஒளியை இழந்துட்டா, அதுதான் படைக்கப்பட்ட நோக்கத்தை இழந்து போயிடும். நான் சொல்றது பிளீஸ், ஒரு நட்சத்திரம் ஒளியை இழந்து விட்டால் அல்லது பிரகாசத்தை இழந்துட்டால் அது தேவனால படைக்கப்பட்ட நோக்கத்தை, திட்டத்தை இழந்து போயிடும். சோ அதே போலதான் நாம் இங்க பாக்கிறோம். நாம் நட்சத்திரங்கள் என்று வேதம் சொல்றது மாத்திரமில்லை, இந்த உலகத்துல ஆண்டவருக்காக பிரகாசித்த ஒரு பெரிய மனிதனை குறித்து நாம பார்க்க போறோம். அந்த மனிதனை குறித்து ஆண்டவர் இயேசு என்ன சாட்சி சொன்னார் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அவனும் நம்ம போல ஒரு பாடுள்ள மனிதன் தான், ஆனால் இந்த பூமியில அவன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை குறித்து இயேசு கொடுத்திருக்க சாட்சி நம்மை சிந்திக்க வைக்கிறது. படிங்க யோவான் 5 அதிகாரம், சீக்கிரம் பாருங்க, நம்ம கொஞ்சம் நேரம் தான் இன்னைக்கு இருக்குது. யோவான் 5 அதிகாரம் 35 வசனம் நம்பர் படிங்க. யோவான் 5 அதிகாரம் 35 வசனம்.
அவன் எரிந்து
எல்லாரும் படுங்க, எல்லாரும் படுங்க, எல்லாரும் படுங்க. யோவான் 5 அதிகாரம் 35 வசனம் எல்லாம் கவனிங்க. நட்சத்திரம் பிரகாசிக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சோ இந்த பூமியிலே பிரகாசித்த ஒரு மனிதனை குறித்து இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொல்கிறார். அதை குறித்து தான் நாம் இப்பொழுது படிக்கிறோம். படிங்க 5:35.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள்.
இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் பொழுது அவனை குறித்து சொல்லுறாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. மூணு காரியம் பார்க்கிறோம். முதலாவது அவன் எரிகிறவனாக இருந்தா, ரெண்டாவது பிரகாசிக்கிறவனாக இருந்தா, மூன்றாவது அவன் ஒரு விளக்காக இருந்திருக்கா. இன்னைக்கு சிலர் எரியாமல் பிரகாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஆனா அது ஃபெயிலியர் ஆகும். ஆனா இவனும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. எரிகிற அனுபவம் அது கடினமான ஒரு அனுபவம். அது தன்னை உருக்கி, தன்னை உடைத்து, தன்னை கொடுத்து வெளிச்சம் கொடுக்கிறது. ஒரு மெழுகுவத்தி எடுத்துக்கொள்ளுங்க, அது உருகி 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 தன்னையே உருக்குலைத்து மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது இல்லையா. அதுபோலதான் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை குறித்து இயேசு சொல்லும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஆகவே எரிகிற விளக்குத்தான் பிரகாசிக்க முடியும் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும். எனக்கு அறிவானவர்களே, யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குன்னு சொல்லி இயேசு குறிப்பிட்ட காரியம் என்ன, அவனுடைய வாழ்க்கை, அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை தான். இந்த உலகத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் கொஞ்சம், அவன் வாழ்ந்த வருஷங்கள் மிக குறைவானது. வாலிப பிராயத்திலே அவனுக்கு சிரசு வெட்டப்பட்டு ஏரோதியானால தலை வெட்டப்பட்டு மறித்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவன் வாழ்ந்த காலம் கொஞ்ச காலம்தான், ஆனா அவன் வாழ்ந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே தனக்கு கொடுக்கப்பட்ட குறுகிய அந்த காலத்திலே இந்த பூமியிலே அவன் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. இதை குறித்து ஏன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கென்று சொல்லி இயேசு ஏன் சொன்னார் என்பதை குறித்து ஒரு வசனம் நாம வாசித்தால் நமக்கு தெளிவாய் தெரியும். இயேசு ஏன் யோவான் ஸ்நானகனை எரிந்து பிரகாசிக்கிற விளக்குன்னு சொல்லி சொன்னார்ன்னு சொன்னார், அதை குறித்து நாம படி பார்க்கலாம். மார்க்கு 6:20 படிக்கணும். படிங்க மார்க்கு 6:20 படி.
ஏனென்றால்,
ஏனென்றால்
யோவான் நீதியும்,
ஏனென்றால் யோவான் நீதியும்
பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான்.
விருப்பத்தோடு அவர் சொல்ல கேட்டு வந்தான், விருப்பத்தோடு அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு வந்தான். அந்த கவனிங்க, ஏரோது ராஜாவே யோவான் ஸ்நானனுக்கு பயந்தானா, அவன் கையில பட்டயம் இல்லை, அவனிடத்துல ஒரு படை இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானனுக்கு ஏறோத ராஜா பயந்தான்னு சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினால் ஏறோத ராஜா பயந்தான். சோ இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் பொழுது சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று குறிப்பிட்டதுக்கு காரணம் என்ன? அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாக இந்த பூமியில வாழ்ந்தபடியால் இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சாட்சி சொன்னார். நாம் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார் அதை தேவன் அறிவாரு, நாமும் அறிவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். ஆகவே இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னதுக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு சொன்னதை காணும், அவன் பரிசுத்தமும் நீதியும் உள்ள மனிதனாக வாழ்ந்தார். இப்ப என்ன கவனிங்க, நட்சத்திரம் பிரகாசிக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நல்ல நட்சத்திரங்கள். சோ தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த உலகத்துல பிரகாசிக்க வேண்டும். சோ இந்த உலகத்துல பிரகாசித்தா, நான் சொல்றதை கேளுங்க, கேட்கலாம் கேட்காம விடலாம், பட் நான் ஆண்டோட வசனத்தை சொல்றேன், நல்லா கேளுங்க. இந்த உலகத்துல பிரகாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவோட ராஜ்யத்துல பிரகாசிக்க முடியும். இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டும் இருளான ஒரு வாழ்க்கை நாம வாழ்ந்தால் நாம் தேவோட ராஜ்யத்துல பிரவேசிக்கவும் முடியாது, பிரகாசிக்கவும் முடியாது. எனக்கு சேதுதான்
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
சூரியனை போல நீதிமான்கள் தேவோட ராஜ்யத்தில், பிதாவின் ராஜ்யத்தில் என்னவா சூரியனை போல பிரகாசிப்பார்களா? யாரு அவர்கள்? நீதிமான்கள். அப்ப இந்த உலகத்தில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருஷங்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள், தேவனால அவனவனுக்கு அளந்து கொடுக்கப்பட்ட காலங்களிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்து கண்களை மூடு நாள் வரைக்கும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில தான் நமக்கு பரலோக ராஜ்யத்திலே பிரவேசமும் நமக்கு என்ன வெகுமதியும் உண்டு என்பது நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கப்பட்ட குறுகிய காலத்திலே அவரின் பரிசுத்தம் நீதியுமாக வாழ்ந்தபடியால் ஆண்டவர் அவனுக்கு பார்த்து சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அவன் வெளிச்சத்திலே நீங்களும் சில காலம் கழிகூற மனதா இருந்தீர்கள். அவனை குறித்து சொல்லும் பொழுது சொல்றார், எனக்கு அறிவானவர்களே, இந்த உலகத்தில் இயேசுவுக்காய் பிரகாசிக்கிறவர்கள் தான் விளக்குகள் தான் பரலோகத்தில் பிதாவின் ராஜ்யத்திலும் பிரகாசிக்கலாம் என்பதை ஆண்டவர் இயேசு மத்தேயு 13:43 சொல்றதை நாம பார்க்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே நமக்கு இருக்கிற காலம் எவ்வளவு நமக்கு தெரியாது. நம்முடைய பிறந்த நாளை, ஜனன நாளை நாம் அறிவோம், ஆனா நம்முடைய மரண நாளை நாம் ஒருவரும் அறியாதபடி தேவன் அதை மறைவாகவே வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து நம்முடைய மரண நாள் வரைக்கும், நம்முடைய கண்களை நாம் மூடும் வரைக்கும் இந்த உலகத்தில் நாம எப்படி வாழுகிறோம் அந்த வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமும் மகிமை என்பது நாம் மறந்துடக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அனுமானவர்களே, நன்றாக கவனிங்க. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசித்தது காரணம் என்ன? அவன் பரிசுத்த நீதி உள்ள ஒரு வாழ்வு வாழ்ந்தபடியார். நன்றாக கவனிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய இயேசு நம்மை ரட்சிக்கும் பொழுது அதுவரைக்கும் நம்முடைய வாழ்வில் இருந்த அனைத்து பாவங்களை, அதுவரைக்கும் நம்முடைய வாழ்வில் இருந்த அனைத்து அக்கிரமங்கள், மீறுதல்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் அந்த ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக, ரட்சகராக, பாவ பரிகாரியாக நம்முடைய இருதயத்தில் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? அதுவரைக்கும் நாம் நம்முடைய வாழ்வில் செய்த அனைத்து பாவங்கள், அநியாயங்களை ஆண்டவர் இயேசுவே செய்கிறார். அப்படி அனைத்தையும் மன்னிக்கிறார். எல்லாவற்றையும் மன்னிக்கிற, பழையவைகள் ஒளிந்து போயின, வேத சொல்றபடி எல்லாம் புதிதாகின. இப்ப என்ன கவனிங்க, இப்ப ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் எப்படி வாழுகிறோம் என்பது மிக மிக முக்கியமாகும். முதல் ரட்சிப்புக்கு முன்பு நாம் செய்த காரியங்கள் ஒன்று நம்முடைய கணக்கில் இருக்காது. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பாடு எப்படி வாழுகிறோம் என்பது மிக மிக முக்கியமாகும். எனக்கு அறிமானவர்களே, நான் இன்னும் ஒரு காரியம் சொல்லுவேன். என்றைக்கு ஒரு மனிதனை தேவன் சந்திக்கிறாரோ அன்றையில் இருந்துதான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறார். ஐ சைட் என்றைக்கு ஒரு மனிதனை தேவன் சந்திக்கிறாரோ அண்டையில் இருந்தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அப்ப அதுக்கு முதல் நாம வாழ்ந்த வாழ்க்கை, அதனால ஒரு நன்மையும் இல்லை. ஒருவேளை நாம 30 வயது ரசிக்கப்பட்டிருக்கலாம், வைகளை 30 வரைக்கும் நாம மனம் போல வாழ்ந்திருக்கலாம், என்னமும் செஞ்சு, ஆனா அது ஒன்றும் தேவட கணக்கில் ஏறவே ஏறாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம செய்கிற காரியங்கள் தான் தேவட கணத்தில் ஏறும். நன்றாக கவனிங்க. ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும் பொழுது தேவன் அவனை சந்தித்தார். அந்த 75 வயதுல தேவன் அவனை சந்தித்த பிற்பாடு அவன் மரிக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்வில் நடந்த சம்பவங்கள் வேதத்தில் ரெக்கார்டாயிரு. ஆனா அதுக்கு முதல் நடந்த காரியங்களை ஆண்டவர் கண்டுகொள்ள, ஆனால் அவனை அழைத்த பிற்பாடு அவன் எப்படி இருந்தான், என்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான் என்பது எல்லாத்தையும் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். சோ அதுபோல பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, கலிலியா கடலிலே ஆண்டவர் இயேசு அவனை கண்டு அழைகிறார், என்னை பின்பற்றி உன்னை மனுஷங்களை பிடிக்கலாக்குன்றார். சோ அண்டையில் இருந்து பேதுரு ஆண்டவர் இயேசுவோடு வாழ்கிறார், மரணம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கக்கூடியதாக்கு. எனக்கு அறிவானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் வாழ்ந்த வாழ்வு தேவனுடைய கணக்கில் ஏறாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பாடு நாம வாழுகிற வாழ்வு, ஒவ்வொரு வருஷமும் நாம எப்படி வாழுகிறோம், ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் கணக்கு பார்க்கிறாரு, தேவன் கண்டுகொண்டிருக்கிறாரு, தேவன் அதை பார்க்கிற சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். ஆகவே தேவனுடைய கண்கள் நம்மை எப்படி எப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருக்கபடியால் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தம் நீதியுமாக வாழுகிற ஒரு மனுஷன்தான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. நன்றா கேட்டுக்கொள்ளுங்க, இன்றைக்கு நான் வாழுகிற உலகம் அசுத்த நிறைந்த உலகம், எங்கு பார்த்தாலும் பாவம். ஆகவே இப்படிப்பட்ட பாவ உலகத்திலே பரிசுத்தமாக வாழத்தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவேதான் ஏசு சொன்னாரு, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில தான் நாம வாழ்ந்து காட்டணும். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம வாழ்கிற வாழ்க்கை தான் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் என்பதை நாம் காட்ட முடியும். நம்முடைய வாழ்க்கை அசுத்த நிறைந்ததாக இருக்குமா இருந்தால் ஆண்டவருக்கு மிகவும் வேதனை உள்ளதாக இருக்கும் என்பதை தயவுசித்து மறந்துடக்கூடாது. ஆகவே இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்ம பிரித்தெடுத்திருக்கிறாரு, உன்னதமான தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நாம பரிசுத்தமும் நீதியும் என்று வாழ நம்மை நாம் பரிபூர்ணமாக கர்த்தருக்கு நாம ஒப்புக் கொடுக்கணும். யோவான் ஸ்நானகர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்ததுக்கு காரணம் தேவனுக்கு முன்பாக அவர் நீதியும் பரிசுத்தமாக இருந்தபடியாக. இந்த பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கார். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப்போறவோ தெரியாது, ஆனா எப்பொழுது நாம கண்ணை மூடினாலும் தேவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக நம்ம ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வருஷத்தை முடிக்கிற காலத்துக்குள்ளே நாம வந்துட்டோம். இந்த ஆண்டு முழுவதும் நாம எப்படி வாழ்ந்தோம், எப்படி ஜீவித்தோம், எப்படி நம்முடைய காலங்களை நேரங்களை நாம் செலவழித்தோம், எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு அறிமானவர்களே, மறந்துடாதே, எல்லாவற்றையும் தேவன் கணக்கிட்டுட்டே இருக்கிறார். நாம மனுஷருக்கு கணக்கு விடலாம், ஆனால் ஆண்டவரோ எல்லாவற்றையும் கவனிக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி சத்தியத்துப்பட்டு நான் உங்களை சொல்றேன். எனக்கு அறிமான தேவன பிள்ளைகளே, யோவான் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனாக இருந்தார். நாமும் ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ ஆவின் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். நாமும் இந்த பொல்லாத உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழ்வுமாக இருந்தால், நீதியாக நாம வாழ்வுமாக இருந்தால், நாமும் ஆண்டவருக்கு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கென்று சத்தியத்தை நான் உங்களை சொல்கிறேன். வெளிப்படுத்த விசேஷத்திலே நாம பார்க்கும் பொழுது கடைசி அத்தியாயங்களில் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். அப்ப என்ன விளக்கலைங்க, பரிசுத்தம் உள்ளவன் தான் இன்னும் பரிசுத்தமாக, இப்ப அசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும் சொல்லல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்களும் நானும், உங்களுக்கு போதிக்கிற நானும் கூட இன்னும் நாம் பரிசுத்தத்தில் வளர வேண்டியிருக்கிறது, முன்னேற வேண்டியிருக்கிறது. இது ஒரு நாள் வாழ்வல்ல, ரெண்டு நாள் வாழ்வில் முடிகிற காரியம் இல்லை, இது ஒரு தொடர்ச்சியான அனுபவம். சோ 2 கொரிந்தியர் 7:1 நாம பார்க்கும் பொழுது பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும், பூரணப்படுத்த கடவும், எதை, பரிசுத்தமாக்குதலை. நன்றா விளக்கொள்ளுங்க, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு, தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும். அப்படியான நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவட பிள்ளைகளும் பரிசுத்த வாழ்விலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோம். எதற்கு? பூரணமான ஒரு வாழ்வுக்கு நாம முன்னேறிட்டே இருக்கிறோம். இப்ப நாம முன்னேற விடாதபடிதான் சத்துரு நம்மளை தட்டுக்கிறான் பாருங்க. சில போல ஒரு அடி ஏறினா ரெண்டு அடி கீழே இறங்குறோம் பாருங்க. எனக்கு அறிமானவர்களே, இது ஒரு போராட்டம் தான், பாவத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம் தான் பரிசுத்த வாழ்வு. பரிசுத்த வாழ்வு என்பது மறுபக்கத்தில் சொல்லுமா இருந்தால் பாவத்துக்கு விரோதமான போராட்டம். சோ இந்த பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தில் ஒரு மனுஷன் தோற்று போய்விட்டான் என்றால் அவன் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் வெளிப்படுத்த விஷயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஏழு சபைக்கும் இயேசு கடிதம் எழுதும் பொழுது ஜெயங்கொள்கிற நுபனோ ஜெயங்கொள்கிற நுபனோ என்கின்ற வார்த்தையை ஏழு சபைக்கும் இயேசு பயன்படுத்துறார். சபையில் இருந்தவர்கள் யாரு? உங்களை என்னையும் போல ரட்சிக்கப்பட்ட தேவட பிள்ளைகள். சோ அவர்களுக்கு தான் இயேசு எழுதினாரு, ஜெயங்கொழுவலாக இருங்கள். எதற்கு? பாவத்தை, பிசாசை, உலகத்தை, அல் மாமிசத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்களும் தோற்று போறதுக்கு இடம் இருக்குது. அவை ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மாமிசத்தோடு, நம்ம சொந்த மாமிசத்தோடு நமக்கு போராட்டம் இருக்குதா? அடுத்தவர் பிடிங்க, நமக்குள்ள அன்றாடம் நமக்கு போராட்டம் இருக்குது. எனக்கு அருமனவர்களே, இதுதான் ஆவிக்குரிய வாழ்வு. நம்முடைய மாமிசம் பாவத்தை தூண்டுது, ஆனா நம்முடைய ஆவியோ பாவத்துக்கு விரோதமாய் போராடுது. சோ இங்கதான் நாம ஸ்ட்ரகிள் பண்றோம், இங்கதான் நாம தடுமாறுகிறோம், இங்கதான் நம்ம தள்ளாடுகிறோம். நாம இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் தான், ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்கு தேவ சமூகத்தில் இருந்து தேவ ஆவியின் பலத்தை நாம பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் பாவத்தை மேற்கொள்ள நம்மால முடியாது. சோ தேவ ஆவியோட பலத்துல தான், பரிசுத்த ஆவியின் பலத்துல தான் நாம பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் சாமியை குறித்து நாம பார்க்கும் பொழுது பிள்ளை வளர்ந்து ஆவியில பலம் கொண்டு தன்னை இஷ்டவேலுக்கு காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்துல குடியிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளை வளர்ந்து ஆவியில பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும் வரைக்கும் வனாந்தரத்தில் குடிந்தான். வனாந்தரத்தில் இருந்து என்ன செஞ்சிருக்கிறான்? வனாந்தரத்தில் இருந்து தேவனோடு சஞ்சரித்து 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 தேவனை தேடி தேவ சமூகத்தில் இருந்து தேவ ஆவியால நிரப்பப்பட்டு திடீரென ஒரு நாள் ஒட்ட ஒளியோடு வெளியில வந்தான். வந்ததும் வந்தான், பார்த்து சொன்னான், விரியம் பாம்பு குட்டிகளே மறந்துடும், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவனியா? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள வகை தேடாதீர்கள். இப்பொழுதே கூடையானது என்ன வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது, கனிகூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கையில போடப்படும். இப்படி யாரு பேச முடியும்? சமய தலைவர்கள் பரிசேர் சதிசேர பார்த்து இப்படி ஒரு மனுஷன் பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுமே பாருங்க. சத்தியத்தை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். யாரை பார்த்து? பரிசேர பார்த்து. விரியம் பாம்பு குட்டிகளே மனந்திரும்பு, கோடரியானது வேறு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இப்படி பிரசங்கி பண்றதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? பரிசேருக்கு பயந்ததினால் கண் திறந்த குருடனை பார்த்தே தங்கள் மகன் என்று சொல்றதுக்கு பயந்தார்களே. ஆனால் இப்படி டைரக்டாக மனந்திரும்புன்னு சொல்லி பரிசேரை பார்த்து பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணுமே. இப்ப யோவான் ஸ்நானனுக்கு ஒரு சபை இருக்கு இல்ல, அவனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்ல, தனியத்தான் அவன்கிட்ட ஊடி அப்படி இருந்தது, தனியத்தான் வந்ததும் வந்தான் வழியில. பார்த்தா ஜனங்கள் திரண்டு நிற்கிறார்கள், மனந்திரும்பு. பல ஒராட்சி சபைமா இருக்குது, மனந்திரும்பு. பெரிய பாம்பு குட்டிகளை மனந்திரும்பு டைரக்டாக அந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு அவன் பிரசங்கம் பண்ண காரணம் தெரியுமோ? அவனுக்குள்ள இருந்த ஆவியின் பலம் தான் பாரு. அவன் ஊழியம் வித்தியாசம், அவன் உடுப்பு வித்தியாசம், அவன் உணவும் வித்தியாசம். டிஃபரண்ட் பர்சன். அவதான் ஏ சொல்றாரு, ஸ்திரீகளில் பிறந்த விடத்தில் யோவான் சாரியை போல ஒருத்தரும் இல்லை. எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவின் பலம் இல்லாமல் பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியாது. ஆகவேதான் நான் சொல்லுறேன், தேவனுடைய பிள்ளைகள் அன்றாடம் தேவனை தேடி கர்த்தாவே உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய ஆவி பலத்தை எனக்கு தாரும் என்று நாம் தேவ சமூகத்தில் இருந்து காத்திருந்து செபித்து செபிச்சு தேவ பலத்தை பெற்று நாம் மாமிசத்தின் விரோதமான போராட்டத்தில் ஜெயிக்கிறவர்களாக பாவ கிரியைகளை மேற்கொள்வர்களாக இருக்கிறதுக்கு நாம் தேவனோடு சரியாக நேரம் செலவழிக்கலாக இருக்கணும். ஆண்டவோட வசனத்தை தியானிக்கிறவர்களாக, ஆண்டவோட வசனத்தை படிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வசனம் என்று சொல்லுது அதை படிக்கிறவர்களாக, அதை நேசிக்கிறவர்களாக, நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்றெல்லாம் சங்கீதக்காரர் சொல்கிறார். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாக வாழ தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கோம். இது பாவத்துக்கு விரோதமான போராட்டம். உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள் உண்டு. ஆனா நமக்கு இருக்கிற போராட்டம் என்ன தெரியுமா? நம்ம சொந்த மாம்சத்தோடு பாவம், கண்களினிச்சு, மாம்சத்தினிச்சு, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்தால் உண்டானது என்று வேதம் சொல்றது. இவைகளுக்கு இடம் கொடுத்து எத்தனை பேர் ஆண்டவரை துக்கப்படுத்துறோம், எத்தனை பேர் தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யறோம். எனக்கு அறிவானவர்களே, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது போன படித்தோமே, அது அர்த்தம் என்ன தெரியுமா? நோக்கி பார்த்துக்கொண்டே இருக்கு. அதான் சொல்றது, உறங்காத கண்கள், தூங்காத கண்கள், மூடாத கண்கள், அது தேவனுடைய கண்கள், பார்த்துட்டே இருக்கு. நம்பினா நம்புங்க. ஐ ஸ்பீக் த ட்ரூத். நான் எங்க போறேன், என்ன செய்கிறேன், எப்படி இருக்கிறேன், பார்த்துட்டே இருக்கு. சங்கீதக்காரர் சொல்றார், உமக்கு மறைவாக எங்கே போவேன், என்னத்தை செய்வேன், உமக்கு மறைவாக எங்கே போவேன், என்னத்தை செய்வேன். ஓம்னி பிரசன்ட், ஓம்னி போட்டன். எனக்கு அறிவார தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வாழ்வு என்பது பாவத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம். பரிசுத்த வாழ்வு என்பது நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற பாவ இச்சைகளுக்கு விரோதமாக போராடுகிற ஒரு போராட்டம். இதை நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து 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 நாம் ஜெயிக்கிறவளாக இருக்கணும். நான் திரும்ப சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவளாக இருக்கணும், தோட்டு போயிடக்கூடாது. எந்த பாவமும் தேவனுடைய பிள்ளைகளை ஜெயிக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன எழுதுறாரு தெரியுமா? ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையா இருக்கிறான். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை எந்த பாவமும் ஜெயிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நாம் பாவத்தை ஜெயிக்கிறவளாக இருக்கணும். கவனிங்க, ஒன்று பாவம் நம்மை ஜெயிக்கணும், அல்லது நாம் பாவத்தை ஜெயிக்கணும். ரெண்டாவது தான் நடக்கும். ஒன்று பாவம் நம்மை ஜெயிக்கும், அல்லது நாம் பாவத்தை ஜெயிக்கணும். சோ ஜெயிக்கிறவர்கள் தான், ஜெயங்கொள்றவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அசுத்தம் உள்ளதும் தீட்டுள்ளதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்திருப்பது இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்றது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், மகா பரிசுத்தர். பரலோகத்தில் அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் எல்லாம் அவரை பார்த்து சொல்லுகிற, யூஸ் பண்ற வார்த்தை என்ன? பரிசுத்தர், பரிசுத்தர், த ஹையஸ்ட் வேர்ட் இன் ஹெவன், யூசிங் பை ஏஞ்சல்ஸ். என்ன தெரியுமா? லோர்ட், யூ ஆர் ஹோலி, ஹோலி, ஹோலி. ஆகவே அப்படிப்பட்ட தேவனை தரிசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் நாம எவ்வளவு பரிசுத்தமும் கவனமாக இருப்பது யோசிச்சு பாரு. ஆகவே உலகத்துக்கு ஒத்த வயசு நம்ம தரிச்சிடாதபடி நம்முடைய செய்கைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய வாழ்வின் நோக்கம், தீய நோக்கம் எல்லாம் பாவம் கவனித்து தேவன் பார்க்கிறார் என்கின்ற தேவ பயத்தோடு பயபக்திய நவ்வாழும். ஒரு வருஷம் போகுது. நான் முதல் சொன்னது போல இந்த வருஷம் முழுவதும் நாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி நம்முடைய நாட்களை நாம் செலவழித்திருக்கிறோம், உண்மையுள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதை சிந்தித்து பார்ப்பார். பைபிள் சொல்றது, நாட்கள் பொல்லாததினால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. யூஸ் யுவர் டைம். உங்களுடைய காலத்தையும் நேரத்தை பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்து. இருந்து பிரகாசிக்கிற விளக்கம், நட்சத்திரம் பிரகாசிக்கணும். சோ பிரகாசிக்கிற ஒரு விளக்காக, ஒரு நட்சத்திரமாக நாம் இருக்கணுமா இருந்தால் நாம் பரிசுத்தமும் தேதியும் உள்ள வாழ்வு வாழணும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். 5 அதிகாரம், 14 வரை பார்க்க பலப்பிரசங்கத்தில் ஐந்தாம் அதிகாரம் 14-16 வரை.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம்
அவர்கள்
முன்பாக
பிரகாசிக்க கடவது. யாரு உலகத்தவர்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. சோ இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு நற்செயல்கள் நற்கிரியைகளை ஆண்டவர் இயேசு வெளிச்சத்துக்கு ஒப்புறார். இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்கிற ஒவ்வொரு நற்செயல்கள் நற்கிரியைகளை ஆண்டவர் இயேசு வெளிச்சத்துக்கு ஒப்பிடுகிறார். சோ நாமும் இந்த உலகத்திலே வெளிச்சங்களாக பிரகாசிக்க வேண்டுமாக இருந்தால், நட்சத்திரங்களாக பிரகாசிக்க வேண்டுமாக இருந்தால், நாமும் கர்த்தரை நம்பி நற்கிரியைகளை நற்செயல்களை செய்தவர்களாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசுவை நம்பி அவருடைய நாமத்தில் நற்கிரியைகளை நற்செயல்களை செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, அவர்கள் தேவ பார்வையிலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாரு. ஆகவே நற்கிரியைகளை செய்யறதுல சோர்ந்து போகாதிருங்க என்று வேதம் சொல்றது. ஒரு காலத்துல துர்க்கிரியைகளை நாம செய்தோம் இல்லையா, துணிகரமாக துர்க்கிரியைகளை செய்தோம் இல்லையா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பாடு நாம் கர்த்தருக்குள்ள நற்கிரியைகளை செய்யறவர்களாக இருக்கணும். தவித்தால் தொற்கால் என்று சொல்லுற அந்த லேடி, அந்த பெண்ணை குறித்து வேதம் சொல்றது, அப்போஸ்தலனை பார்க்கும் பொழுது அவள் என்ன நற்கிரியைகளை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார், நற்கிரியைகளை மிகுதியாக செய்து கொண்டு வந்தார். அப்ப கர்த்தர் மேல அவளுக்கு இருந்த நம்பிக்கை, அவள் நற்கிரியைகளை மிகுதியாக, ஆனா திடீர்னு ஒரு நாள் தொப்படி செத்து போயிட்டான், மறித்து போயிட்டான். உடனே சபையில் இருக்க ஜனங்கள்லாம் சோ ஆளாண்டு அழுது பேதர் அங்க இருக்காண்டு கண்டு உடனே அவளுக்கு ஆள் அனுப்பி பேதருக்கு என்ன தெரியுமா, பேதருவே எப்படியாவது இந்த ஸ்திரிய எழுப்பு, எப்படியாவது இந்த அம்மாவை நீ எழுப்பணும். ஏன் தெரியுமா, எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் சபையில இருந்தாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அவனவெல்லாம் தன்னை பார்த்தா இந்த அம்மாவோ, இந்த பாரு நான் போட்டிருக்கிற சட்டை இந்த அம்மா எனக்கு வாங்கி தந்தது, என் பிள்ளைகள் போட்டிருக்கிற சட்டை இந்த அம்மா வாங்கி தந்தது, நான் சாப்பாடு இருந்த நாட்கள்லாம் இந்த அம்மா எனக்கு சாப்பாடு இருந்தாங்க, நான் வேதம் இருந்த நாட்கள் இந்த அம்மா எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, எனக்கு எவ்வளவோ இப்படிப்பட்ட இந்த அம்மாவை எப்படியாவது நீங்க எழுப்ப வேண்டும் என்று சொல்லி சபையில் இருந்த ஏழைகளும் விதவைகளும் வந்து பேதருக்கு வேற வழியில ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இதோ இந்த இவர்களுடைய சத்தத்தை கேளுங்க என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி ஊக்கமாக செபித்த போது ஆண்டவர் அற்புதம் செய்தார். மறித்து போன அந்த ஸ்திரியை, அந்த தொற்காலை ஆண்டவர் திரும்ப உயிரோடு எழுப்பினு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, நற்கிரியைகள் நற்கீர்த்தியை உண்டாக்கும். அது மாத்திரமில்ல, நாம் செய்கிற நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலன் நம்மோடு என்னோடு கூட வரேன்னு சொல்லி இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வர்றது. நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் ஏற்ற பலன் ஆண்டவர் வரும்பொழுது அவரோடு கூட வர. ஆகவே நன்மை செய்யறதிலும் நற்கிரியை செய்யறதிலும் சோர்ந்து போகாதிருக்கு. அப்படி நாம செய்வமாக இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லும். தீமை செய்கிறவர்கள் தீமை அறுப்பார்கள், நன்மை செய்கிறவர்கள் நன்மை அறுப்பார்கள். ஏனென்றால் இது விதைப்பும் மறுப்பும் தானே, ரீப்பிங் அண்ட் ஷோயிங், விதைப்பும் மறுப்பும் தான். ஆகவே கர்த்தர் நம்பி நன்மை செய்வோம், நற்கிரியைகளை செய்வோம். ஏனென்றால் நாம் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க வேணும். நற்கிரியைகளை செய்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் போட்டும். சோ முதலாவது இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரம் பிரகாசித்ததுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இரண்டாவது இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரம் செய்த ஒரு பெரிய ஊழியம் என்று தெரியுமா, சாஸ்திரிகளை இயேசு இடத்துல டைரக்ட் பண்ணிருக்கு. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் சொல்லி வேதம் சொல்றது. சில வேத வியாக்கிய கருத்து கிழக்கு என்று சொன்னால் பாரசீகம், அதாவது ஈரானில் இருந்து வந்திருக்க கூடும் என்று சொல்லி சில வேத வியாக்கியர்கள் சொல்லுறாங்க. ஒருவேளை அவர்கள் சொல்றதன்படி பார்த்தால் ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்கு வரை கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் சொல்றாரு. அவ்வளவு நீண்ட தூரத்தை இவர்கள் கடந்து வந்திருக்கிறதுக்கு எத்தனை நாள் சென்றிருக்கும்? ஒட்டகத்துல தான் பிரயாணம் செய்திருப்பாங்க நான் நம்புறேன். ஒட்டகம் தான் நீண்ட நாட்கள் தண்ணி குடியாமல் இருக்கக்கூடிய ஒரு மிருகம், பொதிய பாரத்தை சுமக்கக்கூடியது. ஆகவே இவ்வளவு தூரத்தை கிழக்கிலிருந்து வந்திருக்கிறார் சாஸ்திரிகள், அஸ்ட்ரோலஜிஸ்ட், படித்தவர்கள், பண்டிதர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை இந்த நட்சத்திரம் என்ன செஞ்சிருக்குது? டைரக்ட் பண்ணிருக்கு. டைரக்ட் பண்றது மிக 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 முக்கியமானது. நல்லா கவனிங்க, டைரக்ட் பண்றது, வழிகாட்டுறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தவறான வழிதடத்தில் கீழ் தவறி நாம போயிடக்கூடாது. சோ இந்த நட்சத்திரம் சரியாக வழிநடத்திருக்கு. ஆண்டவர் அவர்களை நட்சத்திரத்தை கொண்டு வழிநடத்தினார். அந்த நட்சத்திரம் ஏதாவது அரண்மனைக்கு வந்தபோது மறைஞ்சது. திரும்ப ஏரோதன் அரண்மை விட்டு அந்த சாத்திரிகள் வெளியில வந்தபோது திரும்ப அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு காணப்பட்டிருக்கு. சோ அதான் பத்தாம் பத்தாம் பார்க்க அவர்கள் அந்த நட்சத்திரம் கண்டு கண்டு மிகுந்த ஆனந்த சொந்தம். ஏன்டா அரண்மனை கிட்ட வந்த போது நட்சத்திரத்தை காணல, இப்ப எங்க போறேன்னு அவளுக்கு தெரியல. திரும்ப அரண்மனை விட்டு வெளியில வந்தபோது திரும்பவும் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தாச்சு. நான் பார்க்கிறோம் எனக்கு அனுமாக்களே, திரும்ப அந்த நட்சத்திரம் டைரக்ட் பண்ணி பெத்லகமில் இருந்த ஆண்டவர் இயேசுவிடத்திலே கொண்டு போய் அவர்களை விட்டு தெரிஞ்சிருப்பார். அந்த நட்சத்திரம் ஆண்டவர் இயேசுடத்திலே கொண்டு அவங்களுக்கு விட்ட பிற்பாடு அது மறைஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? அதுல டியூட்டி முடிஞ்சது, அதுல ஊழியம் முடிஞ்சது. சோ நட்சத்திரம் சாஸ்திரிகளை ஆண்டவர் இயேசுடத்திலே வழி நடத்தி இருக்கிறது. முதலாவது அந்த நட்சத்திரம் பிரகாசித்தது, இரண்டாவது அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை இயேசுடத்திலே வழி நடத்திருக்கிறது சொல்லி நான் பார்க்கிறோம். சரி, இப்ப என்ன கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை நடத்துறவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், ஆண்டவர் விரும்புகிற ரியல் ஸ்டாராக நாம இருக்கணுமாக இருந்தால், இருளில இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சமாக்கிய ஆண்டவர் இயேசுடத்துல வழி நடத்துறவர்களாக இருக்கணும். சோ முதலாம் யோவான் முதலாம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்டான சொல்றார். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற எந்த மனுஷனையும், அது என்ன, அமெரிக்காவில் இருக்கிற படித்த பண்டிதனாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருக்கிற படிக்காத காட்டு பிராண்டியா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற, எந்த மனுஷனையும் ரட்சிக்கிற, எந்த மனுஷனை வாழ வைக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? கடவுளை நான் நம்புறேன் என்றான். கடவுளே தான் ஒளியாக இருக்கிறான் சொல்லி சொல்றாங்க. சரி, பின்ன கவனிங்க, ஒளி ஒளியாகவே இருந்துட்டா நன்மை என்ன? அந்த ஒளி மனுஷனுக்கு மனுஷனுக்கு பயனுள்ளதாக இருக்கணுமே, மனுஷனுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மையாக இருக்கணுமே. இப்ப சூரிய வெளிச்சம் நமக்கு எவ்வளவோ நன்மையை கொண்டு வருது. அந்த வெளிச்சம், அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே இருந்துட்டா அதனால நமக்கு என்ன நன்மை இருக்குது? அப்ப ஒளி ஒளியாகவே இருந்துட்டா அதனால நமக்கு என்ன நன்மை இருக்கு? ஆகவே ஒளி இந்த உலகத்துக்கு வரணும். அது உலகத்துக்கு வந்து எல்லா மனுஷனுக்கும் உதவி செய்யறதாக, நன்மை செய்யறதாக இருக்கணும். அதுதான் அந்த மெய்யான ஒளி. ஆகவே இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான ஒளி இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று சாட்சி கொடுக்கிறான். என்ன காரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு பிரகாசிக்கிற பேரொளி. இப்ப சூரியனில் இருந்து வெளிச்சத்தை பெற்று சந்திரன் பிரகாசிக்குது, நாம் இது எல்லாரும் அறிவோமே. அதுபோல நாமும் மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இயேசுவின் மூலமாகத்தான் இந்த உலகத்துல நாம பிரகாசிக்கிறோம். இப்ப நம்மாலே நாம் பிரகாசிக்க முடியாது, நம்மாலே நாம் என்ன பரிசுத்தமாக வாழ முடியாது. நம்மை பரிசுத்தமாக்குற ஆண்டவர், நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர் மூலமாக நாம் இந்த உலகத்துல பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருக்கிறோம். ஆகவே நம்மை சந்தித்த ஆண்டவரை, நம்மை ரட்சித்த ஆண்டவரை, நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தி அவர்களையும் கிறிஸ்துவண்டை நாம் நடத்துவமாக இருந்தால் நாம் ஆண்டவருக்கு மெய்யான ஒரு நட்சத்திரமாக இருப்போம் என்று சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சில வேளை நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இதை என்ன சுவிசேஷம் சொல்றது அல்லது மற்றவர்களை கிறிஸ்துவ நடத்துறது, அது ஒரு சில பேருக்கு. சில பேர் அதை அவங்க செய்யட்டுக்கும், நாம நாம இருப்போம். அப்படியான ஒரு மைண்டுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது, இது ஒரு வஞ்சனை. வேத சொல்றது எல்லோரு மேலும் விழுந்த கடமை, எல்லோரு மேலும் விழுந்த கடமை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் அறிய அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோன்றார். அவருடைய கைகள் கட்டப்பட்டாலும் அவருடைய வாய் கட்டப்படல, சிறைச்சாலையில் இருந்தாலும் சுவிசேஷத்தை பிரசவம் பண்ணார். இன்றைய நவீன கிறிஸ்தவர்களுக்கு கை கட்டப்படல, அவருடைய வாய் தான் கட்டப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தை சொல்றது நம்மால் ரட்சிக்கப்படுறதுக்கு சில பேர் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? உங்களுக்கும் எனக்கும் யாரோ ஒருவர் நச்செய்தியை சொந்த முடித்தாலே நான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இப்ப அவர் சொல்லல, இவர் சொல்லல, அதை விடுவோம். இப்ப நாம சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லும். இது தேவன் இடத்துல எதிர்பார்க்கிறது. என்னால யாருக்கு சொல்ல முடியும், யாருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும், யாரை கிறிஸ்து நடத்த முடியும்? என்னால முடிந்த அளவுக்கு நான் பிரயாசப்படுறேன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கார் இல்லையா? மார்க்கு 16:15 என்ன சொல்லுது? மார்க்கு 16:15 இயேசு என்ன சொல்றார், படி சீக்கிரம் படி. மார்க்கு 16:15,
பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
நீங்கள் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய அப்போஸ்தலருக்கு கொடுத்த கட்டளை. இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். இது உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய அப்போஸ்தலருக்கு கொடுத்த ஒரு கட்டளை. மத்தேயு 28:18-20 வரை உபாசித்தா இதே வார்த்தைகளை அங்கு இயேசு கொடுத்து பார்க்க கூடியதா இருக்கு. இந்த கட்டளையைத்தான் அப்போஸ்தலர்கள் தங்கள் சிறமேல கொண்டு, இந்த கட்டளை நிமித்தம் தான் பல தேசங்களுக்கு போய், பல இடங்களுக்கு போய், இந்த கட்டளை நிமித்தம் தான் யோவானை தவிர மற்ற 11 பேரும் இரத்த சாட்சியாக வரித்தார். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாக வரித்தது காண்பது தெரியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணப்படும், ஜனங்களை கிறிஸ்துவண்டை நடத்தினபடியால் சிறைச்சேதப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், இரத்த சாட்சிகளாக மறைத்தார்கள். இயேசு சொன்ன இந்த கட்டளையை அவங்க தலைவேறு சுமந்தார்கள். தோமா, அப்போஸ்தலன் ஆகிய தோமா இந்தியா வரைக்கும் போயிருக்கிறார். இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் போய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார். அதனால தானே என்னவோ இன்றைக்கு முழு இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டில் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இருக்கிறார்கள். நான் இந்தியா பருவத்தில் அங்கே இருந்த பாஸ்டர், மெட்ராஸில் மாத்திரம் 5000 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஐ வாஸ் ரியலி ஷாக்ட் வென் ஐ வாஸ் ஹியர் இட். பிரைஸ் காட். இந்தியா வரைக்கும் போயிருக்கிறார் சுவிசேஷம். ஏன் போனாரு? இந்த கட்டளை நிமித்தம் புறப்பட்டு போய் எல்லோருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இந்த வார்த்தையை, இந்த கட்டளையை கொண்டுதான் அப்போஸ்தலன் தோமா இவ்வளவு தூரம் இந்தியா வரைக்கும் போயிருக்கா பாருங்க. இன்றைக்கு இன்னைக்கு என்ன இணைச்சன மாதிரி பறக்கணுமோ அந்த நாள்ல இல்ல. எத்தனையோ நாட்கள் கடலுக்குன்னு கப்பல்ல அவங்க பிரயாணம் பண்ணி கஷ்டப்பட்டு கடல்களை சமுத்திரங்களை மாத கணக்கில் கடந்து உயிரை கையில பிடிச்சு கொண்டு போய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்க. கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் முடிந்தவரை மற்றவர்களை கிறிஸ்துவோடு நடத்துவோம். அவர்கள் தான் விஞ்ஞான நட்சத்திரம். நம்ம கிடைக்கிற வாய்ப்பு வசதி நம்ம முடிந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி பட்டுவிடுக்கிட்ட சொல்லவும், அவர்களை கிறிஸ்துக்களை நடத்தவும் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். மூன்றாவது இந்த நட்சத்திரத்தை கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், அந்த படிங்க, மத்தேயு 2:9 படிங்க.
ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
முதலாவது அந்த நட்சத்திரம் பிரகாசித்தது. இரண்டாவது அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை கிறிஸ்துவண்டை நடத்தினது. மூன்றாவது அந்த நட்சத்திரத்தை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்கியிருக்கு. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். மிகுந்த ஆனந்த, மூன்றாவது அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. சோ இதிலிருந்து நாம கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமோ, நட்சத்திரங்களாக நாம் இருக்கணுமாக இருந்தால் மற்றவர்களுடைய சந்தோஷ வாழ்வுக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் சகாயராக இருக்கணும். இதை குறித்து ரோபர் 12 அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியா சொல்றது, ரோபர் 12 அதிகாரம் 15 வசனம் சொல்றது, சந்தோஷப்படுவோடு சந்தோஷப்படுங்கள், மற்றவர்களுடைய சந்தோஷ வாழ்வுக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் சகாயராக இருக்கணும். இந்த நட்சத்திரம் அவர்களை சந்தோஷப்படுத்தினு பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, இப்படியான ஒரு வாழ்வு நாம வாழ்வமாக இருந்தால் நாம தான் ரியல் ஸ்டார், நாம தான் உண்மையான நட்சத்திரங்கள். ஆண்டவரே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போமே. தானியேல் 12 அதிகாரம் கடைசி வசனம் படி, தானியேல் 12 அதிகாரம் 3 வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும்,
அநேகரை நீதிக்குட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களை போலவும்.
அநேகரை நீதிக்குட்படுத்துறவங்கன்னா யாரு? நீதிக்குட்படுத்துறவன்றது மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நாம வழிநடத்துறது. அநேகரை நீதிக்குட்படுத்துறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் உள்ள நட்சத்திரங்களை போல என்ன செய்வார்களா? பிரகாசிப்பார்கள். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிக்கிற நட்சத்திரம் இவர்கள் தான். அதான் நான் சொன்னேன், வானத்தில் இருக்க நட்சத்திரங்களும் ஒரு காலம் வரும் பொழுது விழுந்து போகும். இந்த பூமியில நட்சத்திரங்கள் எனப்படுபவர்களும் ஒரு காலத்தில் இல்லாம போயிடுவார்கள். ஆனால் இந்த சத்தியத்தின்படி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான் என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற, என்றென்றைக்கும் ஜொலிக்கிற நட்சத்திரங்கள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே தானியலும் ஒரு நட்சத்திரம், அவர் பிரகாசிக்கிற நட்சத்திரம். அவன் தானியலை குறித்து அப்படி சொல்லப்படுறேன், நாமும் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கணும். அதற்கு இந்த மூன்று முக்கியமான காரியம் நாம் மறந்துடக்கூடாது. ஒன்று, நாம் பிரகாசிக்கிறவங்களா இருக்கணும், பரிசுத்தம் தைரியம் உள்ள வாழ்வு நம்ம வாழும். இரண்டாவது, மற்றவர்களை நாம் கிறிஸ்துவிடத்தில் நம்ம வழிநடத்தணும். மூணாவது, மற்றவர்களுடைய சந்தோஷ வாழ்வுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம சகாயராக இருக்கணும். இப்படி நாம செய்வ பார்க்கிறதால் அந்த நட்சத்திரத்தை போல நாமும் ஒரு ஜொலிக்கிற நட்சத்திரமாய் அல்லது பிரகாசிக்கிற நட்சத்திரமாக நாம் இருப்போம். அது தேவனுக்கு மகமே இருக்கு. கர்த்தருடைய நாமத்தை வேண்டாட்டும். ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே.